شهر رمضان الذي انزل فيه القران இது சுற்றுவதற்காக புத்தாடைகளை உடுத்திக் கொண்டு குதூகலமாக கொண்டாடுவதற்காக ரமதான் வந்துவிட்டது என்று கிஃப்டுகளை பரிமாறுவதற்காக இஃப்தார் பார்ட்டிகளை வைத்துக் கொண்டு நேரங்களை வீணாக்குவதற்காக பொருள்களை வீண்விரயம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட மாதம் அல்ல சகோதரர்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி மித தைப்பூசி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நோன்பாளிக்கு நீங்கள் உணவு அளித்தால் அவருக்கு நீங்கள் கொடுத்து அவருக்கு நீங்க அவர் வச்ச நோன்பை போட்டு உங்களுக்கு கூலி கிடைக்கும் சொன்னார். சரியா, அது ஒரு பால் கொடுத்தாலும் சரி, ஒரு மிடல் தண்ணீர் கொடுத்தாலும் சரி. இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இஃப்தாருங்கிற பேர்ல டோட்டலா நோன்புடைய நோக்கங்களே அடிபடக்கூடிய அளவிற்கு முன்புடா என்னங்க பசித்திருக்கு, உணவின் தேவையை குடிப்பின் தேவையை மனைவியின் ஆசையை விட்டு தூரமாக இருப்பது. அப்ப அந்த உணர்வு இருக்கிறது சகரிலிருந்து ஆரம்பமாகி, இப்போது சகரிலிருந்து ஆரம்பமாகி நமக்கு இஃப்தார் செய்யும் பொழுது அந்த பசி இருக்குதே அப்படி அந்த வழியில அந்த நேரத்தில் நம்ம உட்கார்ந்து எதுவுமே இல்லாம ஒரு கிளாஸ் தண்ணீர் அல்லது சாதாரணமான ஒரு சின்ன உணவு அப்படியே இருந்துட்டு அப்ப நோன்பு திறக்கும் பொழுது யாருல்லா உனக்காக நான் இவ்வளவு பசியாக இருந்தேன், எனக்கு இந்த பசியின் நேரத்திலும் அற்பமான அளவு உணவை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிறேன் என்று பிஸ்மில்லா சொல்லி அவர் நோன்பு திறந்தா அவருக்கு நோன்பு வச்ச உணர்வு இருக்குமா, நோம்பு வச்ச ஃபீலிங் அவருக்கு இருக்குமா? இல்ல, சகர்ல சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆவதுக்கு அசலாயி போச்சு, அதுக்கு பிறகு நோம்பு துறக்க உட்கார்ந்தா நீங்க எப்படி நோம்பு துறக்க உட்காரும் பொழுது நோம்பே முடிஞ்சு போயிடுது. எனக்கு அவ்வளவு சாமானுக்கு முன்னாடி உட்கார்ந்தா இது எப்படி நோம்பு துறக்கிறதா இருக்கும்? நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிடுறதுக்கு வெயிட் பண்ணி நோம்பு துறக்கலாம். எப்படி என்ன உணர்வு நமக்கு ஏற்படும் சொல்லி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சுல்லல்லாஹு அவர்கள் நோன்பில் இருந்து தக்வா கிடைக்கும் என்று சொன்னார்கள். கண்களை பாதுகாக்கக்கூடிய, செவிகளை பாதுகாக்கக்கூடிய, நாவை பாதுகாக்கக்கூடிய, அல்லாஹ்வின் இபாதத்தின் பக்கம் உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய தக்வா கிடைக்கும் என்று சொன்னார்கள், வலிமை கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் நம்ம நோன்பு நமக்கு எதையுமே கொடுக்கலையே, ஏன் கொடுக்கல? நம்ம நோன்பு நமக்கு பலவீனத்திற்கு மேல் பலவீனத்தை தான் கொடுத்தது, சோம்பேறித்தனத்திற்கு மேல் சோம்பேறித்தனத்தை தான் கொடுத்தது. ஏனென்று சொன்னால் நோன்பில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை முன்கூட்டி தீர்மானிக்கவில்லை. கண்ணியத்திற்குரிய தாவிகள் 6 மாதமாக துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் ரமலானை நாங்கள் அடைய வேண்டும் என்று. இத்தனை மாசமா 6 மாதமாக அவர்கள் துஆ செய்வார்கள், ரமலானை நாங்கள் அடைய வேண்டும் என்று. அதற்கு பிறகு 6 மாதங்கள் துஆ கேட்பார்கள், ரமலானை யா அல்லாஹ் எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள், எங்களுடைய அமல்களை ரமலானில் நாங்கள் செய்த அமல்களை நீ ஏற்றுக்கொள் என்று பாருங்கள். எந்த ஒரு ரமலான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவிலே கால் கெடுக்க நின்று வணங்குவதை லேசாக்கியதோ? குர்ஆன் ஓதுவார்கள், ஓதுவார்கள் அவர்களோடு விசேஷமாக இரவில் குர்ஆன் ஓதுவதற்காக ஜிப்ரீல் இறங்கி வந்து விடுவார்கள். விசேஷமாக அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் ஓதுகின்ற குர்ஆனை கேட்பதற்காக அதை சரிபார்ப்பதற்காக யார் இறக்கப்படுவார்? மாணவர் தலைவர் ஜிப்ரீல் இறக்கப்படுவார். எந்த ஆண்டில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்களோ அந்த ஆண்டு 2 முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குர்ஆனையும் ஜிப்ரீலுக்கு ஓதி காட்டினார்கள். சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய தராவீஹ் தொழுகையினுடைய குறைஞ்சபட்ச அளவு அப்படி அவர்களுடைய தராவீஹின் குறைந்தபட்ச அளவு சூரா பக்ராவின் அளவை விட குறைத்ததாக நமக்கு ஒரு அறிவு கூட கிடைக்க மாட்டேன். சூரா பக்கரா 2.5 ஜுஸ். இன்னும் பல சஹாபாக்கள் பார்த்தால் தாபிகளை பொறுத்தவரை, தமிழ் தாபிகளை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 3 ஜுசுபுகளை ஓதும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்னும் பலர் அதை விட அதிகமாக. இது அவர்களுடைய தியாகம் இல்லை. அப்புறம் அடுத்து கடைசி 10 வந்து விட்டால் இஷாவுக்கு பிறகு அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொழுகை, தியாகங்களுடைய தொழுகை, பின்னால் இருப்பவர்களுக்கு சகத சாப்பிடுவதற்கு நேரம் கிடைக்குமா? இம்மாம் ஏதாவது 4 பேர் சம்பளத்த ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிக்கிறதுக்கு நமக்கு நேரம் தந்தா போதுங்கிற அளவுக்கு அவர்களுடைய தியாகங்கள் இருக்கும். இது கடைசி 10 பாருங்கள், நம்முடைய தியாகங்கள், நம்முடைய நோன்பு, நம்முடைய தொழுகை, அப்புறம் நம்முடைய சதக்கா. சதக்காவை பத்தி சொன்னதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானி மாதத்திலே வேகமாக வீசக்கூடிய காற்றை விட கடுவேகமாக அவர்கள் தர்மம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். ரொம்ப பேரு ஜக்காத்த ரமதான்ல கொடுக்கிறதுக்காக தள்ளி போடுறாங்க. இது ஒரு விஷயம். சரி, அப்படி ஜக்காத் என்பதை யாசகர்களுக்கு நீங்கள் சில்லறைகளாக கொடுப்பது ஜக்காத்தாக ஆகுமா? எங்கேயாவது குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுதோ 8 வகையில யாசகர்கள் என்று ஒரு பட்டியல் இருக்கா? ஃபக்கீர் இருக்கிறது, மிஸ்கீன் இருக்கிறது, இப்படியா 8 பேர் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். கடங்காரங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், வழிபோக்கர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஜக்காத் வசூல் செய்யக்கூடிய அந்த பணியாளர்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அடிமைகளை உரிமையிடுவதற்காக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதைக்காக வேண்டிய தங்களை வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்துக் கொண்டு வேறு தொழில் செய்யாத அல்லாவுடைய நல்லடியார்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதுல எங்கேயாவது யாசகர்கள் வர்றாங்களா? யாசகர்கள் என்பவர்கள் யார்? அவங்க பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பிச்சை எடுப்பதை தொழிலாக கொண்டவர்கள் தான் யாசகர்கள். எப்படிங்க யாசகர்கள் என்பவர்கள் யார்? யாசிப்பதை தொழிலாக கொண்டவர்கள். என்ன செஞ்சாங்க? 2 மகா தப்பு. ஒரு தப்பு என்ன? யாருக்கு ரொக்க பணத்தில் ஜகாத் கடமையானதோ அவர்கள் சில அற்பமான துணிமணிகளை வாங்கி வைத்துக் கொண்டு 27 கிழமைக்கோ 28 29 தன்னுடைய கேட்ல வரிசையா நிக்கிறவங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு கொடுத்துட்டா ஜகாத்து தீர்ந்து போச்சு, ஜகாத்து முடிஞ்சு போச்சு நினைக்கிறாங்க. இன்னொருத்தங்க சில்லறையா மாத்தி வச்சுட்டு ரமதான் 1 இருந்து 10 காசா போட்டுக்கிட்டு போட்டு இந்த காசு கொடுத்துரும் நினைக்கிறாங்க. இல்லை சகோதரர்களே, எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச அளவுக்கு ஜக்காத்து கொடுக்கறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு முறையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எங்கும் படித்ததாக நீங்க போய் உலமா கண்டு கேளு. ஜக்காத் என்பது உங்களுக்கு கடமையான அந்த செல்வத்திலிருந்து நீங்கள் எடுத்து யாருக்கு அல்லாஹ் சொன்னானோ அந்த ஃபக்கீர் மிஸ்கீனை அடையாளம் கண்டு தேடி கொண்டு போய் நீங்க கொடுத்துட்டு வரணும். யாரு கொடுத்துட்டு வரணும்? நீங்க கொடுத்துட்டு வரணும். அவர் யாசகம் கேட்க மாட்டார், அவர் பிச்சை கேட்க மாட்டார். அல்லாஹ் சொன்ன ஃபக்கீர் யாரு? யாசகம் கேட்கக்கூடிய ஃபக்கீர் அல்ல. அது அல்லாஹ் தனியா சொன்னார், அவர்களது செல்வத்தில் கொஞ்சம் ஒதுக்கி விடுவார்கள் யாசிப்பவர்களுக்காக. அது வேற, அது ஜகாத் ஆகுமா? ஜகாத் என்பது என்ன? வறுமையில் இருக்கக்கூடிய, தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அந்த ஃபக்கீர் மிஸ்கீன்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு உண்டான செலவுகளை நீங்கள் முழுமைப்படுத்தி கொடுப்பது, அவர்களுக்கு மொத்தமாக நீங்கள் கொடுப்பது, அவருடைய குடும்பத்துக்கு, அவருடைய வாடகைக்கு, அவர்களின் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு என்று 5 ரூபாயை 10 ரூபாயை மாற்றி மிஸ்கீனுக்கு போட்டுவிட்டு ஜகாத்து கொடுத்து நடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்க இருந்து ஜகாத் இப்படி கொடுக்கிறது ரமதானுடைய மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை உருவாக்குவதற்காக கொடுத்திருக்கிறார். இதிலே நம்முடைய இல்மு அதிகமாக வேண்டும், நம்முடைய தக்வா அதிகமாக வேண்டும், நம்முடைய இபாதத் அதிகமாக வேண்டும், நம்முடைய மறுமையின் தேட்டம் அதிகமாக வேண்டும். இது எப்போது நடக்கும்? இந்த ரமதானில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதற்குண்டான தயாரிப்பை, அந்த மாற்றத்தை இப்போதே நாம் முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய பழைய ரமதானுக்கு நம்ம போட்டு வச்சிருந்தோம் பாருங்க திட்டம், என்ன திட்டம், லீவ் எடுக்கிறது, அப்புறம் வந்து டிக்கெட் புக் பண்றது, ட்ரெஸ் வாங்குறது, சாப்பாடு, இதை எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுவிட்டு இந்த ரமதானுக்கு வேறு ஒரு மாற்றத்தை நாம் செய்தார். அல்லாஹ் எனக்கு என்ன உடை கொடுத்திருக்கிறானோ அந்த உடை எனக்கு போதுமானது. அப்படியாக எல்லாம் பிஞ்ச சட்டையை போட்டு வாழ்ந்துருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகாபாக்கள் அவர்களை பார்க்கிறோம், கலீஃபாக்களை பார்க்கிறோம். அவர் ஜும்மாவிலே ஹுதுபா கொடுக்கின்றார், அவருடைய சட்டையில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுகள் தெரிகின்ற அளவுக்கு, அது ஒன்று ரெண்டு ஒட்டுகளே. அவர்கள் இபாதத்துகளிலே ஆர்வம் கொண்ட காரணத்தால் இந்த வெளி பகட்டுகளிலே அவர்களுக்கு கவனம் இல்லை. நமக்கு வெளி பகட்டின் மீது கவனம் இருக்கின்ற காரணத்தால் இபாதத்திலே எந்த விதமான நட்டம் இல்லாமல் இருக்கிறோம். நமக்கு பெருநாள் அன்னைக்கு நோக்கு வச்ச சந்தோஷம் அதிகமா இருக்குதா, புது சட்டை போட்ட சந்தோஷம் அதிகமா இருக்கு? நியாயமா சொல்லு. பெருநாளைக்கு தொழும் பொழுது யாருலா அந்த தொழுகையிலே யாருலா என்ன தொழுது முடிச்சதுக்கு பிறகு பெருநாள்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு விசேஷமா சொல்றாங்க, துவா கபூலாகுதுன்னு சொல்லு. வீட்டில் ஹைவாக இருக்கக்கூடிய பெண்களும் நிபாசில் இருக்கக்கூடிய பெண்களும் அந்த ஈதுகாவுடைய தொழுகை மைதானத்திற்கு வரட்டும், முஸ்லீம்கள் செய்யக்கூடிய நல்ல பிரார்த்தனைகளிலே அவர்களும் பங்கெடுக்கட்டும் சொன்னாங்க. அந்த பிரார்த்தனை எப்ப வரும்? புதுச்சட்டை போட்டுக்கிட்டு எந்த விதமான பசியும் உணராம, வலியையும் உணராம, எந்த விதமான உடையில எந்த விதமான உணர்வுல மாற்றம் இல்லாம வந்து அதுவும் சடங்கை போன்று நிறைவேற்றப்படக்கூடிய அந்த பெருநாள் தொழுகையில உங்களுக்கு இபாதத்துடைய மகிழ்ச்சி அல்லாவோ, உனக்காக நான் இதை செய்தேன், நான் உனக்காக சிரமப்பட்டேன் யாரா எனது இந்த நாளை ஏற்றுக்கொண்டு, அப்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்ன? தக்குவாவுடைய மகிழ்ச்சி, அல்லாமை கொண்டு மகிழ்ச்சி. இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெருநாள் மகிழ்ச்சி என்ன தெரியுமா? சாப்பாடு, ட்ரெஸ், என்னது மகிழ்ச்சி? அது வேற விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் சதாலிச்சல பெருநாள் முடிச்சதுக்கு பிறகு நல்ல சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அருள் அது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது. ஆனா மகிழ்ச்சி நமக்கு எதை கொண்டிருக்கிறது? நீங்க நம்ம மகிழ்ச்சி பெருநாளுக்கு எத்தனை வகையான சாப்பாடு, எத்தனை ட்ரெஸ் எடுத்திருக்கிறோம், எவ்வளவு காஸ்ட்லியா எடுத்திருக்கிறோம். இந்த ரமதானை இபாதத்தில் கழித்ததை கொண்டுள்ள மகிழ்ச்சி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சதாலிச்சல் சொன்னாங்க பாருங்க, ஒரு நோன்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம் தான். ஒரு சந்தோஷம் எப்போது? அவர் நோன்பு திறக்கும் போதுன்னு சொன்னாங்க. அது என்ன சந்தோஷம்? நம்ம குடிக்கிற கஞ்சி, சமோசா, வடை, அந்த ரூபா, இது இந்த சந்தோஷத்தையா சொன்னாங்க? நோன்பாளிக்கு நோன்பு திறக்கும் போது ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். இன்னொரு சந்தோஷம் அல்லாஹ் அவை சந்திக்கும் போது, இன்னொரு சந்தோஷம் அல்லாஹ்வை சந்திக்கும் போது உள்ள சந்தோஷம். அப்ப இந்த சந்தோஷத்தை, இந்த மகிழ்ச்சியை அந்த மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வுடைய தூதர் சேர்த்து சொன்னாங்கன்னா அது இந்த நாக்கு ருசிக்கக்கூடிய மகிழ்ச்சி அல்ல. அது எது ருசிக்கக்கூடிய மகிழ்ச்சி? கல்பு ருசிக்க வேண்டும், உங்களுடைய ரூஹு ருசிக்க வேண்டும். அப்ப ரமதானுடைய பகல்ல உங்களுடைய கண்களை அடக்கி கொண்டு, நாவுகளை அடக்கி கொண்டு, இபாதத்துல கழித்து, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள்ல முடிந்தளவு அதிகமான நேரங்கள், வெளியில எங்கேயாவது நம்முடைய அவசியமான வேலைகளுக்கு போனாலும் அல்லாஹ்வுடைய திக்ர்கள் எவ்வளவு சுருக்கமாக முடித்துக் கொள்ள முடியுமோ, எவ்வளவு அவசியமான தேவையான அளவுக்கு நமக்கு சம்பாதிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சம்பாதிச்சுட்டு திரும்ப வந்து இபாதத்துல அந்த பசி பட்டியோட இருந்து முடித்துக் கொள்ளும்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் என்பதற்காக சில பேர் இந்த பழங்களை, சில பேர் தண்ணீர்களை குடித்து நோன்பு திறக்கும் போது உனக்காக நான் பசித்திருந்ததை உனக்காக நான் முடித்துக் கொள்கிறேன், உனக்காக நான் பசித்திருந்ததை உனக்காக நான் முடித்துக் கொள்கிறேன், என்னுடைய இந்த நோன்பை நீ ஏற்றுக்கொள், எனது இந்த நோன்பை நபிஸ்லாலே சொன்னார்கள், அஸ்யாமு ஜுன்னத்தும், நோன்பு உங்களுக்கு கேடயம் என்று சொன்னார்கள். எதுக்கு இந்த கேடயமா இருக்கு நமக்கு நோன்பு? நம்முடைய நோன்பு எப்படி கேடயமாக ஆகும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நோன்பாக நமது நோன்பு இருக்குமே ஆனால், அப்ப இந்த நோன்பு இந்த நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீக மகிழ்ச்சி பார், அந்த சிரமத்தை வலியை உணர்ந்து அதை தாங்கிக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மிடல் தண்ணீர் குடிச்சோட அல்ஹம்துலில்லாஹ் அதில் இன்பத்தை காணவர். எப்படி இல்ல, ஃபுல்லா எல்லாத்தையும் வச்சு கட்டு கட்டு காணலாம், வரக்கத்தான் சாப்பிட்டோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது நஃப்ஸுக்காக சாப்பிட்டோம். இது எதற்காக சாப்பிட்டோம்? நஃப்ஸுக்காக சாப்பிட்டோம், நம்முடைய ருசிக்காக சாப்பிட்டோம், நம்முடைய இச்சைக்காக சாப்பிட்டோம். நோன்பை முறிப்பதற்கு, நோன்பை முடிப்பதற்காக அல்ல. எதற்காக அல்ல? அதே நேரத்தில் வணக்க வழிபாட்டுக்கு தேவையான உடல் வலிமை அளவிற்கு சாப்பிடுவதிலும் நாம் குறைவு செய்து விடக்கூடாது, எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி விடவும் கூடாது. வணக்க வழிபாட்டிலிருந்து நமது கவனத்தை திருப்பும் அளவிற்கு, வணக்க வழிபாட்டை செய்ய முடியாமல் நம்மை சோம்பேறியாக ஆக்கும் அளவிற்கு, அதிலே ருசிகத்து நம்முடைய வணக்க வழிபாட்டிலிருந்து நம்முடைய கவனம் திரும்பும் அளவுக்கு எப்படா இஃப்தார் பத்திரி சொல்லி உட்காருவோம்? ஏன் அந்த ஆசை வருது? அங்கே அவ்வளவு வகையான உணவு இருக்கின்ற காரணத்தில் தானே துவாவே கேட்க முடியல. பள்ளிவாசல துவாவே கேட்க முடியாது. கொண்டு போய் நீங்க இஃப்தார் சபையில உட்கார வச்சா அந்த கஞ்சிக்கு அந்த வடைக்கு அந்த சமோசாவுக்கு முன்னாடி எப்படி துவா வரும்? அவங்க பாத்தியா போதுற மாதிரி சாப்பாடுலாம் முன்னாடி போது வாங்கல, அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம செட்டப்ப வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஆகரத்தை நினைச்சு அல்லாம நினைச்சு சொர்க்கத்தை நினைச்சு துவா கேளுங்கடா. இந்த ருசியுடைய வாசனையில எங்க இருந்து துவா வர்றது? எப்படா முஅத்தின் சாப் பிஸ்மில்லா சொல்லுவாரு நோன்பு தருவலாம், எப்படா இந்த கத்திய சமோசாவை ருசிக்கலாம் தான் சொல்லுங்க. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சுதாலேசனம் சொன்னார்கள், உங்களுக்கு உணவு வைக்கப்பட்டு விட்டால் அதன் பக்கம் உங்களது மனம் சென்று விட்டால் நீங்க தொழுவாதீங்க, போய் சாப்பிடுறது தொழுங்க, ஜமாத்து போனா கூட பரவாயில்லன்னு சொல்லி. அப்ப நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய விவாதத்துகள், அதிலே நம்முடைய கவனங்கள் எல்லாம் சிதறி நம்முடைய ரமதானை பொறுத்தவரை வகையா எப்படி சாப்பிடுறது, வகை வகையா எப்படி உடுத்துவது, அப்புறம் தியாகுல இருக்கிற பேரு அப்படியே பள்ளிவாசலுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே நாலு ரெண்டு ரெண்டு சும்மா தொழுதுட்டு அதுக்கப்புறம் வெளியில் நின்று பேசுறது. இங்கே இமாம் சாப ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா ஓத விட மாட்டாங்க, ஆனா தொழுது முடிச்சுட்டு வெளியில போய் நின்று பாருங்க. ஒரு பக்கம் இமாம் எக்ஸ்ட்ரா ஓதிட்டா அதுக்கு ஒரு பெரிய ரகலையா நடந்து போயிடும். அப்படிப்பட்டவர்கள் தொழுது முடிச்சுட்டு வெளியில நின்று போய் பேசுறத பாருங்க, அவர்கள் கழிக்கக்கூடிய நேரத்தை பாருங்க. என்ன சகோதரர்களை நாம் செய்து வைத்திருக்கிறோம், நாம் என்ன செய்ய போகிறோம்? சரி, யாருக்காக இவற்றை எல்லாம் செய்ய போகிறோம் சொல்லு. நம்முடைய தொழுகை யார் அல்லாவுக்கு லாபமா? நம்முடைய தொழுகை யார் சொர்க்கத்துக்கு லாபமா? நாம் இப்படி சிரமப்பட்டு அல்லாஹுவை திருப்திப்படுத்தினால் ஆகிரத்திலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக துக்கப்படாமல் துயரப்படாமல் வழி இல்லாமல் வேதனை இல்லாமல் இன்பமாக இருக்கும் போது யார் யாருங்க? அதற்குத்தானே அல்லாஹ் இப்படி சிரமப்பட சொல்கிறார். மறுமையினுடைய அந்த சிரமத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஆகவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ரமதானை கிடைத்தார்கள், கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் எப்படி ரமதானை பயன்படுத்தினார்கள், நன்மையினுடைய மூசிமாக சீசனாக ஆக்கிக் கொண்டார்கள் அல்லவா, அப்படி நான் என்னுடைய ரமதானை மாற்ற வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அதற்கு இப்போதிலிருந்தே நம்முடைய தயாரிப்புகளை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய துஆக்கள், நம்முடைய அனைத்து விதமான வேலைகளை, நம்முடைய அனைத்து விதமான காரியங்களை இப்போதிலிருந்து இந்த ரமலானுடைய இபாதத்துக்காக திட்டமிட ஆரம்பித்து விட வேண்டும். எல்லா வகையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற செலவிலிருந்து இப்பயே சுருக்க ஆரம்பிச்சிருக்கோம். ரமலானுக்கு சில பேர் சொல்றாங்க பட்ஜெட் அதிகமாகுதுன்னு. ஏன்னா அவங்க சஹரை கூட்டினதுனால, இஃப்தாரை கூட்டினதுனால, புது டிரெஸ் வாங்கினதுக்கு பட்டியல் போட்டதுனால. ஆச்சரியமா இருக்கும், ரமலான்ல செலவு குறையணுமா கூடணுமா? நோக்குதானே சதக்கா அளவு கூடுது, அது வேற. ரமதான் எங்க வீட்டுல பட்ஜெட் கூடுதுன்னு பட்டியல் போட்ட ரமதானாது, ரமதானாது. ஒவ்வொரு ரமதானுடைய நோன்பையும் விருந்தாக ஆக்கப்பட்ட காரணம் தான். இப்படி இஃப்தார் சஹர் சொல்லி விருந்தாக ஆக்கப்பட்ட காரணத்தால் ரமதானிலே பட்ஜெட் உங்களுக்கு காசு குறையுமா இல்லையா? இஃப்தார் எங்களுக்கு வேலை கிடையாது, டிஃபன் வேலை கிடையாது, மத்தியான சாப்பாடு கிடையாது, நைட்டு சாப்பாடு கிடையாது, எங்களுக்கு இஃப்தார் சஹர் தாங்க, அது எங்களுக்கு அற்பமான உணவை கொண்டு போதுங்கன்னு சொல்லி எப்போது செலவு பண்ணதுல குறைஞ்சது மூணு, அதாவது நாலுல மூணாவது குறையும், நாலுல ஒரு பங்குதான் செலவாகணும். ஆனா இன்னைக்கு நமக்கு நாளுக்கு நாளா சில பேருக்கு அப்படியே மேல. ஏன் அப்ப நம்முடைய ரமதானில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை அதற்கு முன்கூட்டியே நாம் தவறாக திட்டமிட்டு விட்டோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தை சொல்லும் பொழுது குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம், அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும், அதனால் உங்களுக்கு தக்வா ஏற்பட வேண்டும் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானிலே உங்களது செவியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கீபத்தை கேட்பதிலிருந்து, உங்களது நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் புறம் பேசுவதிலிருந்து, உங்களது கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அசிங்கமானதை பார்ப்பதிலிருந்து, உங்களுடைய உடலை நீங்கள் வருத்தங்கள் இபாதத்து செய்வதிலே, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதிலே, இரவு நேரத்திலே ஓதுங்கள், பகல் நேரத்திலே ஓதுங்கள், இரவிலே நின்று வணங்குங்கள் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு ரமதானாக நமது ரமதானை ஆக்குவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அந்த உணர்வை நாமும் எடுத்துக் கொள்வதோடு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு இதையே நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ரமதான் என்பது விழா கொண்டாடுவதற்காக அல்ல, ரமதான் என்பது ஊர் சுற்றுவதற்காக அல்ல, ரமதான் என்பது சீரியல்கள் பார்ப்பதற்காக அல்ல, ரமதான் என்பது இரவு நேரங்களை சுற்றி கழிப்பதற்காக பொழுதுபோக்குவதற்காக அல்ல. இதனுடைய ஒவ்வொரு நொடியும் சகோதரர்களே நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தரக்கூடியது, நம்மை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ரமதானாக நம்முடைய ரமதானை ஆக்கி அருப்பானாக. அல்லாஹ்வுடைய அச்சத்தை அதிகப்படுத்திக் கொண்ட ரமதானாக, அல்லாஹ்வுடைய அன்பை அதிகப்படுத்திக் கொண்ட ஒரு ரமதானாக வரக்கூடிய ரமதானை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி அருப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலி வலக்கும் அஸ்தக்ஃபிருஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ